புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பிசியோதெரபி மருத்துவர் திரு டாக்டர் எஸ் விக்னேஷ்குமார் அவர்கள் இயன்முறை மருத்துவமும் சிகிச்சை முறைகளும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பன்மலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து டாக்டர் விக்னேஷ்குமார், புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயன்முறை சிகிச்சை பிரிவில் இயன்முறை சிகிச்சையாளர் ஆக பணிபுரிகிறேன். இது எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை பிரிவின் கீழ் இந்த இயன்முறை சிகிச்சை பிரிவு இயங்கி வருகிறது. இதில் நான் வந்து முதுகலை பட்டம் பெற்று மேலும் டாக்டரேட் பட்டமும் பெற்றிருக்கிறேன். ஏறத்தாழ 1998 நான் இந்த அரசு மருத்துவமனையாக இருந்தது. பிறம்பு 2017 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக ஆனதுலேருந்து தொடர்ந்து இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த எஃப்எம் ரேடியோ நிகழ்ச்சிக்காக குறிப்பாக ஃபிசியோதெரப்பி என்றால் என்ன? ஃபிசியோதெரப்பி என்பது தமிழிலே இயன்முறை சிகிச்சை என்று கூறுவோம். இந்த இயன்முறை சிகிச்சை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொந்தரவுகள் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு அக்யூட் ப்ராப்ளம், அதாவது ஒரு ஆரம்ப சூழ்நிலையில் ஒரு தாங்க முடியாத தொந்தரவு, லைஃப் த்ரெட்னிங் டிசீசஸ், ஒரு எமர்ஜென்சியாக ஒரு அவசர சிகிச்சை, இதெல்லாம் மருத்துவர்கள் செய்யக்கூடியது. இந்த ஃபிசியோதெரப்பிங்கிறது ஒரு நோயாளி ஒரு நரம்பு பிரச்சனையோ எலும்பு பிரச்சனையோ ஏற்பட்டால் அவன் வந்து ரொம்ப நாள் முதல் உதவிகள் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு கைகால் அசைக்க முடியல, எழுந்து நடக்க முடியல, அந்த மாதிரி உள்ள நோயாளிகளுக்கு ஒரு செயலாக்கம் செய்து பயிற்சி முறைகளிலே இயந்திர சிகிச்சை முறைகளிலே பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சிகிச்சைக்கு பெயர் தான் இந்த இயன்முறை சிகிச்சை, ஃபிசியோதெரப்பி. இதை பயிற்சிகள் மூலமாக, மின் சிகிச்சைகள் மூலமாக, மற்றும் ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை தனித்துவமாக ஆராய்ந்து அவர்களுக்கு தகுந்தாற்போல் பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற துறைதான் இந்த இயன்முறை சிகிச்சை பிரிவு. இது பார்த்திங்கன்னா பீடியாட்ரிக் டு ஜீடியாட்ரிக், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஃபிசியோதெரப்பி சிகிச்சை கொடுக்கலாம். ஸோ இந்த சிகிச்சை வந்து சில டைம் மருத்துவர்களுடைய பரிந்துரையின் பேரில் இயன்முறை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சில பிரச்சனைகளுக்கு நேராகவே இயன்முறை சிகிச்சை மருத்துவரை அணுகி பயிற்சிகளையும் இந்த இயன்முறை சிகிச்சைகளையும் மின் சிகிச்சைகளையும் பெற்றுக்கொண்டு பயனடைகிறார்கள். ஃபிசியோதெரப்பி ஏன் பயனுள்ளதாக இருக்கிறது என்ற கேள்வி. ஃபிசியோதெரப்பி இன்று மிக இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது. ஃபிசியோதெரப்பி இல்லைன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் அது இல்லாமல் போயிடும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கழுத்து வலி இருக்குது, ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், மாத்திரை மருந்துகள் கொடுக்குறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் அந்த கழுத்து வலியை குறைத்து பழைய நிலைமைக்கு அந்த அசைவுகளை கொண்டு வந்து அந்த கை வலி கழுத்து வலி இல்லாமல் பழைய மாதிரி தன்னுடைய வேலைகளை தானே செய்கிறது, அந்த மாதிரி கொண்டு வருவதற்கு இந்த சிகிச்சை மிக பயனுள்ளதாக இருக்கிறது. அதுபோல் அறுவை சிகிச்சை செய்த பின், அதுபோல் ஒரு கைகால் வாதம் வந்துருச்சுன்னா ஸ்ட்ரோக் மாதிரி அவங்கள பழைய நிலைமை கொண்டு வர்றது, ஈவன் சிறு குழந்தைகளில் மூளை வளர்ச்சி கொண்டிய குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் அவங்களால நடக்க முடியல அப்படின்னா ஃபிசியோதெரப்பி கொடுத்து நடக்க வச்சு பழைய நிலைமைக்கு அவங்கள மற்ற குழந்தைகள் போல் அந்த நார்மல் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறது. இது போன்று எண்ணற்ற சிகிச்சைகளை கொண்டது, பயனுள்ளதாக இருக்கிறது. உடல் இயக்கம் என்றால் என்ன? ஃபிசியோதெரப்பியில் இது எதற்காக இதை உடல் இயக்கம் என்று கூறுகிறோம்? உடல் இயக்கம்ங்கிறதே பாடி மூமெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், உடம்பில் வந்து இன்றியமையாதது. அது தினமும் எந்திரிக்கிறோம் காலையில், உடற்பயிற்சிங்கிறது மிக முக்கியம். அந்த உடற்பயிற்சியுமே எவ்வாறு செய்ய வேண்டும்? இன்றைக்கி எங்கே பார்த்தாலுமே ஜிம்மு, ஃபிட்னஸ் ட்ரெய்னர்ஸு, இந்த பயிற்சியை செய்வதற்கான உடல் சிகிச்சை ஆலோசகர்கள், அதாவது அந்த பயிற்சி எவ்வாறு செய்வதுங்கிறத உடல் பயிற்சி செய்யக்கூடிய ஆலோசகர்கள், எல்லா ஜிம்லேயுமே இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருப்பாங்க. இது இல்லாமல் இந்த இன்ஜுரி அதாவது காயங்கள் ஏற்படாமல் முறையாக செய்வது எப்படி அப்படிங்கிறத இந்த உடல் இயக்கம் தெரிந்தவர்களிடம் கற்றுக்கொள்வது நல்லது. அதாவது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட், இந்த இயன்முறை சிகிச்சை மருத்துவர்கள் பயிற்சியை முறையாக எவ்வாறு செய்ய வேண்டும் அதை வந்து ஊக்குவிப்பது தான் இந்த இயன்முறை ஃபிசியோதெரப்பியின் இன்றியமையாதது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, காலையில் ஒரு வாக்கிங் பண்ணுறோம், ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் முடித்தோடனே ஒரு உடம்புக்கு வலுப்படுத்தக்கூடிய ஸ்ட்ரென்தனிங் பயிற்சி, தசை பயிற்சிகள் செய்கிறோம். இதெல்லாம் எத்தனை கவுண்ட் செய்யணும், எவ்வளோ நேரம் செய்யணும், எப்படி செய்யணும், ஒரு காயம் ஏற்படாமல் செய்வது எப்படி, இதுதான் உடல் இயக்கத்தின் முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. அதே மாதிரி ஃபிசியோதெரப்பி சிகிச்சையின் வகைகள், ஃபிசியோதெரப்பியில் சிகிச்சைகள் நிறைய சிகிச்சை வகைகள் இருக்குது. மின் சிகிச்சையிலே பார்த்தோம்னா ஒரு 12-13 சிகிச்சைகள் இருக்குது. ஐஎஃப்டி, ஷார்ட் வேவ் டயத்தர்மி, ட்ராக்ஷன், இது மாதிரி மின் சிகிச்சைகள் எண்ணிலடங்காமல் இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு வலிக்கும், ஒவ்வொரு தொந்தரவுகளுக்கும் தகுந்தாற்போல் சிகிச்சை இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு வலி, மஸ்குலோஸ்கெலட்டல் பெயின், ஒரு மூட்டு வலி, தோள்பட்டை வலி என்று எடுத்துக்கொண்டால், இடுப்பு வலி என்று எடுத்துக்கொண்டால், அந்த வலியை மூன்றாக பிரிக்கிறோம். அக்யூட், சப் அக்யூட், கிரானிக், ஆரம்ப சூழ்நிலை, நடுத்தர நிலை, நீண்ட நாள் பிரச்சனை. அதற்கு தகுந்தாற்போல் மின் சிகிச்சைகளை நாம் கொடுத்து, பயிற்சி முறைகளை கொடுத்து, அந்த நோயாளிக்கு உதாரணத்துக்கு அவர் கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல, படி ஏற முடியல, இறங்க முடியல, குமிய முடியல, அதுக்கு தகுந்தாற்போல் டெய்லர் மேடட் எக்ஸசைசஸ், அவர்களுக்கு என்ன தேவையோ அதை வரையறுக்கப்பட்டு அந்த பயிற்சி இத்தனை தடவை செய்யணும், இத்தனை நேரம் செய்யணும், இத்தனை ரெப்படிஷன் செய்யணும். இங்கே வந்து இயன்முறை சிகிச்சை முன்னாடி மருத்துவர்கள் முன்னாடி அண்டர் த சூப்பர்விஷன் சொல்லுவோம், எங்களுடைய கண் பார்வையில் செஞ்சு காமிக்கிறது, கரெக்டாக செய்கிறீங்களா, தவறாக செய்கிறீங்களா, வீட்டில் செய்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடிய நிறைய வகைகள் இருக்கின்றன. நரம்பியல் ஃபிசியோதெரப்பி மற்றும் எலும்பியல் ஃபிசியோதெரப்பி என்றால் என்ன? இந்த நியூரோ ஃபிசியோதெரப்பி, ஆர்த்தோபெடிக் ஃபிசியோதெரப்பி, ரிஹாபிலிட்டேஷன், இது தனித்தனியான ஃபீல்டு. இந்த நியூரோ ஃபிசியோதெரப்பியில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா, கழுத்தில் அடிபட்டு குவாட்ரிப்ளிஜியாக ரெண்டு கை ரெண்டு கால் பாதிக்கிறது, அதே மாதிரி இடுப்பில் அடிபட்டு பாராப்ளிஜியாக ரெண்டு கால் இயங்காமை, அதே மாதிரி மூளை பால வந்து இரத்த கசிவுகள் ஏற்பட்டு கை கால் செயலிழந்து போகுதல், பக்கவாதம், அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இளம்பிள்ளை வாதம், மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், தசை உருக்கு நோய் என்று சொல்லக்கூடிய மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, இது போன்ற தொந்தரவுகளுக்கு நரம்பியல் ஃபிசியோதெரப்பி, அதற்கு தகுந்தாற்போல் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அந்த ஃபிசியோதெரப்பியில். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த பக்கவாத சிகிச்சையில் ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி பேஸ்டு ட்ரைனிங் என்று கூறுவோம். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா, ஃபிசியோதெரப்பி 1980 ஒரு 98-2000 வரைக்குமே சொல்லலாம், ஃபிசியோதெரப்பியில் ஒரு ஆரம்ப சூழ்நிலையில் ஒரு பக்கவாதம் உள்ள ஒரு நோயாளியை இயன்முறை சிகிச்சையாளர் அட்டன் பண்ணும் பொழுது கைகால் அசைவு இல்லாமல் இருப்பார். அவருக்கு வந்து நாம்மளே போய் பேசிவாக பயிற்சி, நாம்மளே செஞ்சு விடக்கூடிய சிகிச்சை இருந்தது. இப்போ அதுக்கு நாளாக ஆராய்ச்சிகளில் மாறி அவர்களையே தூண்டி அந்த பயிற்சிகளை செய்யவை. அப்படி செய்யும் பொழுது அந்த ரெக்கவரி பீரியட், முன்னேற்றம் பழைய நிலைமைக்கு மிக ஏதுவாக, மிக அதிதீவிரமாக, சீக்கிரமாக, விரைவாகவே அவர்கள் ரெக்கவரியை அடைந்து விடுகிறார்கள். முன்னேற்றம் பழைய நிலைமைக்கு மாறுகிறது. இது போன்ற நரம்பியலில் நிறைய சிகிச்சை வகைகள் இருக்கிறது. எலும்பியல் சிகிச்சை, எலும்பியல் சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமென்றால், இந்த எலும்பு ஃப்ராக்சர் ஆகி கட்டு போட்டு நீண்ட நாள் அசைவுகள் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த கட்டுகளை பிரித்து அந்த பிடிப்பை மெழுகு ஒத்தனங்கள், இல்லை வெந்நீர் ஒத்தனங்கள், ஐஸ் ஒத்தனங்கள் கொடுத்து அந்த கைகள் கால்களை மடக்கி திரும்ப பழைய நிலைமைக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸை கொண்டு வர்றது. ஒரு டிரைவராக இருப்பார், அந்த டிரைவரு அந்த இங்கேருந்து படியில் ஏறி அவரால் ஓட்டுறதுக்கு கால் மடக்க வரணும். ஸோ அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது ஃபிசியோதெரப்பி இயன்முறை சிகிச்சையாளரின் மிக ஒரு விதமான ஒரு சிகிச்சை. அதே போல் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அதாவது எலும்பு முறிவில் ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சைகள். அறுவை சிகிச்சைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒவ்வொரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலுமே ரொம்ப அருமையாக எல்லா இதுக்குமே சர்ஜரிகள் பண்ணுறாங்க. அந்த சர்ஜரி முடிஞ்ச உடனே அந்த அறுவை சிகிச்சைக்கு பின் முதல் நாளே, எந்த சர்ஜரியாக இருந்தாலும் ஆன் த டே ஒன், ஃபிசியோதெரப்பி தான் முக்கியமாக கருதப்படுகிறது. ஃபிசியோதெரப்பி செய்ய 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 ஒரு வாரம் 10 நாளிலே அந்த நோயாளி ஓரளவுக்கு நடக்கிற அளவுக்கோ, கைகால் மடக்கிற அளவுக்கோ கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் அந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி அவருக்கு ஹோம் பேஸ்டு எக்ஸசைசஸ், வீட்டில் என்னென்ன பயிற்சிகள் செய்கிறது அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணி ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை எலும்பு முறிவு டாக்டர் வந்து பார்க்கும் பொழுது அவர் எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு எலும்புனுடைய இது நம்ம பண்ணியிருக்க ஆப்ரேஷன் பிளேட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்ப ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கிட்ட அட்வைஸ் கேட்டு எக்ஸசைஸை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு வர்றது. இதுதான் வந்து எலும்பியல் துறையில் கொடுக்கக்கூடிய ஃபிசியோதெரப்பி சிகிச்சை. எப்போது ஃபிசியோதெரப்பி செய்ய வேண்டும்? ஃபிசியோதெரப்பி கண்டிப்பாக அக்யூட் ஸ்டேஜ், ஆரம்ப சூழ்நிலைகளிலே எந்த ஒரு தொந்தரவாக இருந்தாலும், ஏன் இன்னைக்கு ஏற்படக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்திலே போஸ்ட் கோவிட் என்று சொல்லக்கூடிய கொரோனாவுக்கு பின் பார்த்திங்கன்னா நிறைய சுவாச தொந்தரவு, கைகால் வலி, மூட்டு வலிகள், செயலாக்கம் இழத்தல், நரம்பு பிரச்சனைகள், இதெல்லாம் ஆரம்ப சூழ்நிலையிலேயே கவனிக்கிறது. அதே மாதிரி நியூரலாஜிக்கலாக நான் சொன்ன மாதிரி முதல்லே கழுத்து குவாட்ரிப்ளிஜியா, கால் இயங்காமை, அதெல்லாம் டே 1லேருந்தே ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறது. அதே மாதிரி எலும்பு முறிவு சிகிச்சையிலையும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அறுவை சிகிச்சைக்கு பின் ஒவ்வொரு இதுலேயுமே முதல் நாள் ஃபஸ்ட்டு டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த ரெக்கவரி, அதாவது வந்து அவங்களுடைய முன்னேற்றத்திற்கான பாதை மிக விரைவாகவே இருக்கும், பழைய நிலைமைக்கு சீக்கிரம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஃபிசியோதெரப்பியின் நன்மைகள், கண்டிப்பாக ஒரு ஃபிசியோதெரப்பி நாம் ஆரம்ப சூழ்நிலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் என்று சொல்வோம். ஃபிசியோதெரப்பி ஆரம்பத்திலே கொடுக்கறதுனால மூட்டு பிடிப்புகள், கைகால் இயங்காமைகள் இது மாதிரி உள்ள, இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செயலாறு தொந்தரவாக இருந்தாலும், ஏன் இன்னைக்கு ஏற்படக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்திலே போஸ்ட் கோவிட் என்று சொல்லக்கூடிய கொரோனாவுக்கு பின் பார்த்திங்கன்னா நிறைய சுவாச தொந்தரவு, கைகால் வலி, மூட்டு வலிகள், செயலாக்கம் இழத்தல், நரம்பு பிரச்சனைகள், இதெல்லாம் ஆரம்ப சூழ்நிலையிலேயே கவனிக்கிறது. அதே மாதிரி நியூரலாஜிக்கலாக நான் சொன்ன மாதிரி முதல்லே கழுத்து குவாட்ரிப்ளிஜியா, கால் இயங்காமை, அதெல்லாம் டே 1லேருந்தே ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறது. அதே மாதிரி எலும்பு முறிவு சிகிச்சையிலையும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அறுவை சிகிச்சைக்கு பின் ஒவ்வொரு இதுலேயுமே முதல் நாள் ஃபஸ்ட்டு டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த ரெக்கவரி, அதாவது வந்து அவங்களுடைய முன்னேற்றத்திற்கான பாதை மிக விரைவாகவே இருக்கும், பழைய நிலைமைக்கு சீக்கிரம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஃபிசியோதெரப்பியின் நன்மைகள், கண்டிப்பாக ஒரு ஃபிசியோதெரப்பி நாம் ஆரம்ப சூழ்நிலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் என்று சொல்வோம். ஃபிசியோதெரப்பி ஆரம்பத்திலே கொடுக்கறதுனால மூட்டு பிடிப்புகள், கைகால் இயங்காமைகள் இது மாதிரி உள்ள, இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செயலாக்கம் இழந்து போன உடனே படுத்த படுக்கை ஆக்கிடுறாங்க. ஸோ பெட்ரிடன் என்று சொல்லக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், படுக்கை புண்ணு வந்துடுது, இரத்த ஓட்டங்கள் இதாகுது, கைகால் வீங்கிடுது, டிவிடி என்று சொல்லக்கூடிய கால் நரம் அந்த இரத்த குழாய்களினுடைய வீக்கம், இது இருதய கோளாறை பாதிக்கிது. இது மட்டும் இல்லாமல் அந்த பேஷண்ட் மன ரீதியாக சைக்கலாஜிக்கலாக மன அழுத்தத்துக்கு போயிடுது. ஸோ அதனால் ஃபிசியோதெரப்பி கண்டிப்பாக ஒரு ஆரம்ப சூழ்நிலையிலே கொடுக்கும் பொழுது நோயாளியின் ஒத்துழைப்பும் முக்கியம், மருத்துவரின் பரிந்துரையும் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளும் மிக முக்கியம். ஃபிசியோதெரப்பிங்கிறது மிக முக்கியமான விஷயம், அதை ஒவ்வொரு நோயாளியும் அவர்கள் ஃபிசியோதெரப்பி சிகிச்சை படித்தவர்கள் அந்த மருத்துவர்கள் எவ்வாறு பரிந்துரைக்கிறார்களோ அவர்களோடு ஒத்துழைப்பு கொடுத்து பயிற்சிகளை செய்வதன் மூலம் பழைய நிலைமைக்கு நீங்கள் வர முடியும் அப்படிங்கிறதையும் கூறணும். இந்த எஜுகேஷனும் ரொம்ப முக்கியம். அப்போ இதனுடைய நன்மை வந்து பேஷண்ட்டு பழைய நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஃபிசியோதெரப்பியின் பிரிவுகள், பிரிவுகள்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த நரம்பியல் துறை நியூரோ ஃபிசியோதெரப்பி, எலும்பியல் துறை ஆர்த்தோபீடிக் ஃபிசியோதெரப்பி, கார்டியோ ரெஸ்பிரேட்டரி துறை இந்த இருதய சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிசியோதெரப்பி, விளையாட்டில் அடிபட்டா ஃபிசியோதெரப்பி ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி, அதுபோல் கைனக் ஓஜி ஃபிசியோதெரப்பி அந்த டெலிவரிக்கு அப்புறம் ஒரு பிரசவத்தின் முன் பிரசவத்தின் பின் கொடுக்கக்கூடிய சிகிச்சை, விமன்ஸ் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய இப்படி, அதே மாதிரி பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபிசியோதெரப்பி, இதுபோல் எண்ணிலடங்கா ஃபிசியோதெரப்பி நிறைய பிரிவுகள் இருக்கிறது. அதிலே ஒரு பட்ட மேற்படிப்பும் இருக்கிறது, ஆராய்ச்சியும் இருக்கிறது. ஃபிசியோதெரப்பி இன்று ஒரு மிக மிக இன்றியமையாததாக நவீனமாக நம் நாடுகள் எப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய அன்றைய நாடுகள் மேற்கத்திய நாடுகளில் எவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ அதுபோல் இன்று இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் மிக பிரபலியமாக இந்த பிரிவுகள் பெரிய அளவிலே பேசப்படுகிறது. எலும்பு மற்றும் தசை நார் பிரச்சனைகள் வராமல் தடுக்க ஒரே வழி தினமும் காலையில் செய்யக்கூடிய அரை மணி நேரத்திலிருந்து முக்கால் மணி நேரம் ஏரோபிக் பயிற்சி, தசைகளுக்கான பயிற்சிகள், யோகா, மெடிடேஷன், இது போன்ற விஷயங்கள் தினமும் இருக்க வேண்டும். இது மாதிரி இருந்தால் எலும்பு தசைனார் மஸ்குலோஸ்கெலட்டல் என்று கூறக்கூடிய கழுத்து, கைகால், மூட்டு வலி, தோள்பட்டை வலி, குதிகால் வலி, இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். நரம்பு சார்ந்து ஏற்படக்கூடும் நோய்கள், நரம்பு சார்ந்து ஏற்படக்கூடிய நோய்கள் என்று பார்க்கும் பொழுது, குறிப்பாக ஃபிசியோதெரப்பி ரிலேட்டடாக பார்க்கும் பொழுது, கழுத்திலிருந்து கைக்கு வரக்கூடிய பிரேக்கியல் நியூரால்ஜியா என்று கூறக்கூடிய தொந்தரவு, இடுப்பிலிருந்து காலுக்கு வரக்கூடிய சயாட்டிக்கா என்று கூறக்கூடிய தொந்தரவு, அதே போல் கை இப்படி தொங்கிடுறது, ரிஸ்ட் ட்ராப், கால் தொங்குறது, ஃபுட் ட்ராப், இது போன்று நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஃபிசியோதெரப்பியில் மின் சிகிச்சைகள் கொடுத்து, பயிற்சி முறைகள் கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஷண்ட்டை வலியிலிருந்தும் அந்த செயலாக்கம் இழந்த நிலைமையிலிருந்தும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது. அது ஒரு 15 நாள், 1 மாதம் ஃபிசியோதெரப்பி எடுக்கும் பொழுது பழைய நிலைமைக்கு அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். நோய்கள் என்று கூறினால், இது போன்ற நான் ஏற்கனவே கூறியதைப் போல தசை உருக்கு நோய், அந்த மூளை வளர்ச்சி குன்றிய பிரச்சனைகள், இது போன்ற அதே மாதிரி ஜிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய மூளையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது மருத்துவர்களுடைய அந்த ஐசியு அவசர சிகிச்சை ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ஃபிசியோதெரப்பி ரெஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன், அவங்கள செயலாக்கம் பண்ணி அவங்களுக்கு மூச்சு பயிற்சிகள் கொடுத்து, கைகால் பயிற்சிகள் கொடுத்து, நடக்க வச்சு பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது. இதெல்லாம் தான் அந்த நரம்பு சார்ந்த ஏற்படக்கூடிய நோய்கள், அதற்கும் ஃபிசியோதெரப்பி. குழந்தைகளுக்கான ஃபிசியோதெரப்பி முறைகள் மிக மிக இன்றியமையாதது. இந்த குழந்தைகள் வந்து குறிப்பாக மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் எல்லா சிகிச்சையும் விட மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு குழந்தையினுடைய பெற்றோர் என் குழந்தை நடந்து விடுவாரா என்று அவளுடன் ஃபிசியோதெரபிஸ்ட் தான் கேட்பாங்க. ஸோ அந்த கொஷின் அவங்க அதை தான் கேட்பாங்க. அதை வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் டைமை செலவு பண்ணி அந்த பயிற்சிகளை கொடுத்து அந்த குழந்தையை நடக்க வச்சு பழைய நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு சிகிச்சை தான் என்னை பொறுத்தவரை இருக்கிறதுலே உயர்ந்த ஒரு சிகிச்சையாக ஃபிசியோதெரப்பியில் கூறலாம். குழந்தை வந்து ஆரம்பத்திலே சரியாக கவனிக்கலைன்னா தசைகள் பிடிப்பு ஏற்பட்டு அதுக்கு ப்ராப்பராக சர்ஜிக்கல் ரிலீஸ் ஆர்த்தோ டாக்டர்ஸ் அதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ஃபிசியோதெரப்பி கொடுத்து நடக்க வச்சு அந்த ஆர்த்தோட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை கால் அந்த உபகரணங்கள்லாம் பொருத்தி பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த சிகிச்சை தான் அந்த குழந்தைகளுக்கான சிகிச்சைகள். அதே மாதிரி தசை உருக்கு நோய், இந்த மஸ்குலர் டிஸ்டர்பி, இதிலெல்லாம் ஸ்கோப்பே ரொம்ப கம்மி. அவனுடைய முன்னேற்றம் வந்து நமக்கே தெரியும், இது முன்னேற்றம் வராது. இருந்தாலும் அந்த பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு, பழைய நிலைமைக்கு நம் குழந்தை திரும்பி விடுவார்களா என்ற எதிர்பார்ப்பு, அவர்களை மூச்சு பயிற்சிகள் கொடுத்து, கைகால் பயிற்சிகளை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செயலாக்கத்திற்கு கொண்டு வரக்கூடிய சிகிச்சைகள். அதே மாதிரி மேனுவல் அன்று மற்றும் மின் சிகிச்சைகள் முறைகள், மேனுவல்னா கை கால்களில் நாம் கைகளிலே செய்யக்கூடிய ஃபிசியோதெரப்பி சிகிச்சை, இதுக்கு வந்து இயன்முறை சிகிச்சையாளர்கள் தனியாக ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கிறணும் இந்த மேனுவல் சிகிச்சைக்கு. அந்த மேனுவல் சிகிச்சை வந்து எப்படின்னு சொன்னாக்க, அது மேற்கத்தியத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் ரொம்ப விளையாட்டு துறையில் அடிபட்டால் செய்யக்கூடியது. அதையும் வந்து நம்ம ஒரு அர்ஜென்ட்டாக மின் சிகிச்சையோட பயிற்சி சிகிச்சையோட அதையும் ஒரு இதுவாக சேர்த்து அந்த பயிற்சிகளையும் செய்தால் அது அந்த ஒவ்வொரு விஷயங்களுமே, குறிப்பாக தோள்பட்டை பிடிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு இது போன்ற சிகிச்சைகள், முழங்கால் சிகிச்சைகள், இடுப்பு வலி, இதுக்கு ஏதுவாக அதை செய்யும் பொழுது முன்னேற்றம் விரைவாக இருக்கும் என்பது. அதே மாதிரி மின் சிகிச்சைகள் நான் ஏற்கனவே கூறியதைப் போல ஷார்ட் வேவ் டயத்தெர்மி, இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி, அதே போல் ட்ராக்ஷன், இன்ஃப்ராரெட்டு, வேக்ஸ் பாத், அதே மாதிரி இதில் விளையாட்டில் ஏற்படக்கூடிய அடிபட்ட உடனே ஐஸ் பேக்ஸ் கொடுக்கறது, ரெஸ்ட் கொடுக்கறது, கம்ப்ரெஷன் கொடுக்கறது, தேவைப்பட்டால் இந்த ஆர்த்தோட்டிக்ஸ் உபகரணங்கள், ஸ்ப்ளிண்ட் என்று சொல்லக்கூடியதை கொடுக்கறது, இது போன்ற நிறைய சிகிச்சைகள் ஃபிசியோதெரப்பியில் இருக்குது. ஒவ்வொரு தொந்தரவுக்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு விதமான சிகிச்சைகள், ஒவ்வொரு நாட்கள், இவ்வளோ நாள் நீங்கள் வரணும், இவ்வளோ நாள் பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்பரான அந்த பரிந்துரையில் நோயாளிகள் கரெக்டாக பின்பற்றினா முழுமையான ஒரு முன்னேற்றத்தை நாம் விரைவில் அடைய முடியும். ஆகவே ஃபிசியோதெரப்பி என்பதும் இன்றியமையாத ஒன்று, அதற்கும் அதுவும் மருத்துவருக்கு இணையான ஒரு சிகிச்சையாக ஒவ்வொரு மனிதனும் இன்று அதை அங்கீகரித்து ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து நேரடியாக அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க. மாத்திரை மருந்துகள் இல்லாமல் இந்த பிசியோதெரப்பி பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணிட்டு போயிடுறேன். அந்த அளவுக்கு இது டெவலப் ஆகிட்டே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துறையாக இன்று கருதப்படுகிறது. ஸோ இயன்முறை சிகிச்சை பிரிவும் மருத்துவத்துறையின் ஒரு அங்கம், அந்த ஒரு அங்கம், இது தனித்துவமான அங்கமாக ஒவ்வொரு மக்களும் அங்கீகரிப்பதை போல அரசாங்கத்திலும் இதனுடைய அங்கீகரிப்பு இன்னும் அதிகப்பட வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாக கூறுகிறேன். பிசியோதெரப்பி இல்லை என்றால் மனிதனுடைய செயலாக்கம் இல்லை என்பதுதான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எஃப்எம் ரேடியோ எனக்கு வாய்ப்பு கொடுத்து பேச வைத்ததற்கு மிக மிக நன்றி. பிசியோதெரப்பியை நாம் பயன்படுத்தி கொள்வோம், உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்போம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை இயன்முறை மருத்துவமும் சிகிச்சை முறைகளும் குறித்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பிசியோதெரப்பி மருத்துவர் திரு டாக்டர் எஸ் விக்னேஷ்குமார் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.